ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மார்கழி சிந்தனை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பிடித்த பத்து, வழங்குபவர் கங்காதரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
அதை தாண்டி அந்த இன்சைட் வேணுமா? அந்த இன்சைட் வந்தாதான் நீங்க அது முழுமையை புரிஞ்சு முடியும். இன்சைட் வர்றதுக்கு வெறும் அறிவு மாதிரி போறாது. அறிவு ஒரு எல்லையுடையது என்ற அறிவு வேணும். அறிவு எல்லையுடையது என்பதை அறிந்து கொள்வதற்கு ஏற்பாடு இது சூழ் என்று அறிவதற்கு சூழ் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று அறிவு முன்னே இருக்க மைக் என்று அறிவதற்கு மைக் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று அறிந்தால் அதை மைக்கில் ரெகனைஸ் பண்ண முடியும். ஆகவே அறிவுக்கு ஒரு எல்லை உடையது என்று அறிந்து கொள்வது முட்டாளால் முடியாது. அதை புரிந்து கொள்வதற்கு ஒரு பேரறிவு வேண்டும். ஆகவே அதுதான் வந்து இதை என்று கொண்டு அறிய வேண்டும். நீங்க அடிக்கடி சொல்றாரு இறைவன் பொருள் தேர் புகழ்பெறுகிறார் மாற்று அத வினையை ஒத்துக்கொள்கிறார். வினைக்கு பயன் உண்டு என்று ஒத்துக்கொள்கிறார். வினைக்கு பயனை அந்த பொருள் தேர் புகழ்பெறுதல் என்ற திருமுறைகளை படிப்பதன் மூலமாக நாம் பெறலாம் என்று சொல்றார். வினை வினைக்கு பயன் வினை பயனை நீக்குதல் அவ்வளவு சொல்லிட்டு அது நூலறிவு பேசி அதோடு நிற்கலாம். நுழைவறிவு என்று காரைக்காலமையா சொல்வதை நாம் பெற வேண்டுமானால் ஐந்தாவது பாட்டை சொன்னிருப்பது ஆறாவது பாட்டை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆறாவது பாட்டை என்று எப்படி சொன்னா ஓர் கொறிவாயில் ஐந்தான் கொய்தியில் ஒழுக்க நெறி நின்றார். ஒழுக்க நெறி நின்று நாம் அந்த பொருள் சேர் புகழ் புரிதல் ஆகிய திருமுறைகளை படித்தவர் ஒழுக்கத்தில் நின்று பொருள் சேர் புகழ் புரிதல் ஆகிய திருமுறைகளை படித்தால்தான் நமக்கு முழுமையான பயன் கிடைக்கும். முன்னே சொன்ன மாதிரி பொருள் சேர் புகழ் புரிதல் மருந்து மருந்து கட்டாயம் தேவை. ஆனால் பழைய காலத்து மருந்துகளை மருந்து கொடுக்கும் போது பத்தியம் கொடுப்பார்கள். பத்தியத்தோடு மருந்து சாப்பிட்டா நோய் முழுமையாக குணமாகும். பத்தியம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா முழுமையாக ஆகும் சொல்ல முடியாது. ஆகவேதான் பொருள் பேர் புகழ் புரிதல் தான் முக்கியம். ஆனால் அது பயன்பட வேண்டுமானால் முழுமையாக பயன்பட வேண்டுமானால் பொய் நீர் ஒழுக்க நெறி நிற்க வேண்டும். அதுதான் அஞ்சாவது பாட்டியும் ஆறாவது பாட்டியும் இணைத்து சொல்கிறார் என்பது சிவஞான சித்தியார படித்தாதான் உங்களுக்கு புலனும். அந்த அங்க வழிபாட்டுக்கு நேற்று தலைவர் கேட்டார் அங்கி என்பதற்கும் அங்கம் என்பதற்கு என்ன வேறுபாடு? அங்கி என்று சொன்னால் ஹோல், முழுமை, அங்கத்தை உடையது எதுவோ அது அங்கி. அங்கத்தை அது வடமொழி சொல்லிதான், அங்கத்தை உடையது அங்கி. அங்கம் என்பது பார். ஆகவே நீங்க கிரியையை எவ்வளவு செய்தாலும் அந்த பக்தியாக நினைந்து ஒரு பாருங்க, அதான் உயிருக்கு. அந்த பக்தி குறைஞ்சதுன்னா நீங்க முட்டரா மலர் பறித்தாலும் எழுதுங்க. அந்த முட்டரா மலர் பறிக்கிறதுல கொஞ்சம் குறை இருந்தாலும் பக்தி அதிகமாக இருந்தால் அது வெளிப்பட்டு. ஆகவேதான் பக்தியாய் நினைந்து, அதான் உயிர்ப்பு, பக்தியாய் நினைந்து பர விவாதமக்கு பரகதி கொடுத்தருள் செய்யும். பரகதின மேலான கதை கொடுத்த அருள்தும் சித்தரை சித்தன்னு எல்லாவற்றையும் அந்த மதுரை கோயில எல்லாம் உள்ள சித்தர்னு ஒரு சந்தி உண்டு. சுத்தி வந்தீங்கன்னா எல்லாம் உள்ள சித்தர்னு அங்க 21 முறை சுத்தி வந்தீங்கன்னா நீங்க நினைச்சது நடக்குதுன்னு பல பேர் வாழ்க்கையில நம்பி நடந்துருக்கு. எல்லாம் பல சித்தர் அங்கதான் இந்த சித்தனைன்னா எல்லாம் பல சித்தரே மீனாட்சி கோயில் உள்ளவே அதுக்கு எல்லாம் பல சித்தர் பேரு. அது முகம் அது பார்க்க முடியும் கட்டியாக பார்த்துருப்பாங்க. அந்த முகம் பார்த்தினாலே நீங்க ரொம்ப அழகா பார்க்கவே இருக்கலாம், வெளியே வர முடியாது. அந்த முகம் அவ்வளவு தெளிவாகவும் அழகாகவும் அந்த சித்தர் தான் சொல்றாங்க. ஆனா ரொம்ப இந்த இடத்துல சித்தர்னா எல்லாம் வரல, எல்லாவற்றையும் செய்யக்கூடிய சித்தரே. சித்தரே செல்வ திருப்பெருந்துறையும் திருமலை சுருந்த மேலேந்து அத்தனையும் அந்த துரித பலத்தின் கீழே எழுந்தவர்கள் அப்பாவே அடியே ஆதரித்து அழைத்தால் அமர்ந்தேன் என்று அப்பாவே மருடனேன் மரத்தை மயக்கார நோக்கி மறுமையோடு இல்லை என்று தெரிவித்த பொருளி புரிதான் பொங்குபாடு அளவும் கங்கையிலே தந்து சென்றடையாய் தெருள் மான்மரையே திருப்பெருத்துறையில் தெருள் மலர் புரிந்த நேரத்தை அருளமே அடியே ஆதரித்து அழைத்தால் அமர்ந்தேன் என்று அந்தார். முக்கியம் அழைக்கிறது வாயால் அழைக்கிறது, ஆதரித்து என்பது அழைப்பதற்கு உரிய ப்ரீ கண்டிஷன்ஸை நாம தெரிவிக்கணும். உதாரணமா நம்ம தபால்கள் கோயில் போறோம்னா அட்லீஸ்ட் ஒரு தடையாவது வெளியில் சுத்த உள்ள போனோம், அது ஒரு முறையா நீங்க உள்ள போற நேரம் நடந்து அப்பா நீ வணங்கத்துக்கே தடுத்து சொல்லிட்டு ஒரு நேரம் வெளியில் போறோம். அந்த போய் பார்க்கறது ரெண்டாவது தான், உணக்கண் கொண்டு பார்ப்பது ரெண்டாவது தான். அதை பார்ப்பதற்கு அருகே எனக்கு தகுதியை கொடு. நீ சொல்றதெல்லாம் நான் முழுதா தெரியல, நம்ம புத்தகத்தை சொல்லி நீ இப்படி சொல்ற திருக்குறள் பிள்ளை இருக்கு இருக்கு நான் முடியல. ஆனா எனக்கு வேற யார் துணை? நீதான் எனக்கு காட்டணும். ஒரு குழந்தை வந்து ஒரு 2 வயசு குழந்தை 3 வயசு குழந்தை அம்மா அடிச்சாவோட அம்மா கால் பிடிச்சிருக்கீங்க அது மாதிரி தான். நமக்கு 80 வயசு ஆயிருக்குதான், ஆனால் 20 வயசு குழந்தைதான். ஆகவே அந்த சுத்தி வருதுன்னு சொன்னா பார்ப்பதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ளுதல், அந்த தகுதி தான் முக்கியம். அப்பதான் நம்ம வந்து அந்த உள்ளே எடுக்கின்ற அந்த ஒளி பிழம்பு தான் சிவலிங்கம். சிவலிங்கம் என்பது ஒளி பிழம்பு ஜுவாலை. நாங்க பார்க்கும்போது அங்கே இருக்கின்ற கபாலீஸ்வரர் பகுதியிலே இருக்கிற ஒளிப்பிழம்பு நம்முடைய உள்ளத்துக்கு கேன்சர் ஆகணும். அதுக்கு கேன்சர் ஆகிறதுக்கு என்ன அடையாளம்னு கேட்டா தீய எண்ணம் வரும்போதே கொசுங்கி போகணும். ஒரு எரியல துவாரையில ஒரு நுங்கு தூசப்பட்டா எப்படி கொசுங்கி போகணும் அப்படி திருக்கோயிலுக்கு போதல் என்பதையே நாம முறையா செய்யணும்னா அந்த ஒன்றே நமக்கு மனத்துக்கள் மாதிரி நாதல் என்ற நிலையை கொடுக்கும். அந்த மனத்துக்கள் மாதிரி நாதல் பெற்றால்தான் சைவ சித்தாந்தம் விளங்கும், இல்லாட்டி விளங்குற மாதிரி இருக்கும். எந்த அளவுக்கு மனம் தூய்மை உடையதாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு விளங்கும். ஆகவே தூய்மை அந்த நமக்கு ஒரு முறையை தான் அரவணை ஓவாவே செல்லும்பார் எல்லாம் அங்கத்துல செய்யறது மாத்திரம் இல்லை, நினைப்பது முக்கியம், இறைவனை நினைப்பது முக்கியம், சொல்வது முக்கியம், செய்யறது மூலம் ஒரு பக்கம் தான். ஆகவே தான் அந்த இம்மையோடு மறுமையோடு இம்மை என்கிறது பொருள் அடிக்கும். எனக்கு பிறவியை நீக்குகின்றபடி பிறவியை நாம் ஏற்றுக்கணும். பிறந்தால் துன்பத்தை தவிர்க்க முடியாது. ஒருவன் கள் குடிச்சிட்டு பிறகு அதனுடைய எஃபெக்ட் தவிர்க்க முடியாது. ஆனால் கள் குடிக்காம இருக்கலாம் இல்லையா, குடிச்சிட்டு நான் ஆகி எடுக்க முடியாது, அது பிரயோஜனம் இல்லை. அது மாதிரி பிறந்தால் துன்பம் தவிர்க்க முடியாது. ஆகவே தான் பிறக்காமல் இருப்பதற்கு பிறந்தவரை இறக்காமல் இருக்கும், இறக்காமல் இருக்கிறதுக்கு மன தூய்மை தான். இந்த தூய்மை இல்லைன்னா தான் பிறப்பு வருது. மன தூய்மை அடைந்து விட்டால் பிறப்பு கிடையாது. இந்த தூய்மை இன்மை தான் நமக்கு எந்த அளவுக்கு தூய்மை குறையுதோ அந்த அளவுக்கு பிறப்பு வரும். மன தூய்மை தான் எரிப்பு திருப்பி இருக்கிறது தான் நமக்கு அடிப்படை. அந்த ஒழுங்கான குடும்ப வாழ்க்கை முறையாக வாழ்ந்தால் மோட்சம் என்பது நம்மை தேடி வரும். ஆக்கம் அதற்கான செல்லும் சொன்னார் பாருங்க, ஆக்கம் அடர்கட்டு போகுமா, அவர் எங்க எல்லாருமே எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டு போகுமா. அது மாதிரி மன தூய்மையை நாம் பெற்றுவிட்டால் அதுக்கு நாம் முயற்சி செய்யணும். மன தூய்மையை பெற்றுவிட்டால் மோட்சமானது நம்மை தேடி வரும். அது சந்தேகமே இல்லை. அது மன தூய்மைக்கு செயல் மூல ஒரு காரணம் தான், நினைப்பு தான் முக்கியம். அது நாம சும்மா இருக்கிற நேரம் பாருங்க, பஸ்ல போறோம், இறங்க வைக்கிறேன், சீட்டு உக்கா இறங்க வைக்கணும்னா அது பஸ் திட்டி பிறகு இந்த கார்பரேஷன் திட்டி அது பதில் அது இறைவனை நினைக்கிறதுலாம் வந்து அது நம்ம கையில் இல்லை. ஆனா அந்த நேரத்துல ஒரு அப்போ 30 நிமிஷம் டிராவல் சொன்னா 20 நிமிஷம் என்னதான் வந்து அப்போ அந்த கால் வழிபடும் தெரியாது. அது மாதிரி அந்த நினைப்பு தான் முக்கியம். சொல்லும் போதும் நமக்கு சொல்லினுடைய அந்த முக்கியத்துவம் முதல்ல புரியல. பேசுறாங்க அப்படின்னு கத்தி எடுத்து குத்துற மாதிரி பேசுறோம். தீனால் குற்றப்படும் உள் ஆறும் ஆறாதே தாக்கிய நமக்கு தெரியாது. நமக்கு பாதிப்பு வரும்போது தான் தெரியும். நம்ம தெரியும் போது தான் நமக்கு தெரியும். நாம உங்களை சொல்லும் போது சொன்னேன் ஆனா ஒண்ணு திட்டினா எப்படி இருக்கு. ஆகவே அந்த நினைப்பு சொல்லு மூணு ரெண்டு பாகம், மூணாவது பாகம் தான் அங்க இம்மை மறுமையோடு இம்மை என்கிறத பொருள் அறிஞர். எனக்கு பொருளாதாரி புரிதான் பொங்கு வாழறனும் கர்வையையும் தந்து நிற்கிறையாய் பெருநான் மறைஞர் திருப்பெருந்துறையில் செழுமலர் குடும்பம் மேலேயே அருளறி அடியே ஆதரித்து அழைத்தான் அதன்மே என்று அருளார். திருந்துவார் படித்தோர் திருப்பெருந்துறையில் திருமலர் குருந்தம் மேலேயே இருந்தவாறு எண்ணி ஏதரா நினைந்திட்டு என்னுடைய எந்திரான் என்று அருந்தவா நினைத்தே ஆதரித்து அழைத்தால் அலைகடல் அதனுடைய நின்று பொருந்தவா கைவையும் புகுநெறிகிறான் போதலா புகார் என்று பொருந்தவா
சொல்லுங்க.
நன்மையை கொடுத்துனார் அது இடத்து கேட்கறதா எடுப்பதும் எட்டாருக்கு சார்பாய் பற்றாமல் எடுப்பதும் எல்லாம் அடை திருக்குறள். இது நம்ம எப்படி இல்லை கெடுப்பதும்னா மழை பெய்யாது கெடுப்பதும் அளவுக்கு மீறி பெய்து கெடுப்பதும் மழை பெய்யாமல் இருந்தாலும் கஷ்டம். அடைமழை பெய்து ஒரே வழியில ஒளி செஞ்சாலும் கஷ்டம். ஆகவே கெடுப்பதும் அந்த கெட்டாருக்கு அதாவது மழை மழைன்னு சொன்னாலே அது திருநுழைப்பு சொல்வது அது நாம் முதல் அதிகாரம் கடவுள் உண்மை கடவுள் இருக்கிறார். இரண்டாவது கடவுள் திருவருள் தான் வாழ்க்கிறப்பு என்று சொன்னால் எதோ பிசிக்கல் ஸ்பேஸ் இல்லை, சித்பல வியோகமாக திருச்சிக்கம்பரம் அதுதான் வாங்க வாங்க சொல்றாரே திருவள்ளுவர். அது சிற்பர வியோகமாக திருச்சிக்கம்பரத்தும் என்று சேர்க்கிறா சொல்கிற வாங்க தான். ஆகவே நீங்க அந்த பத்து பாட்டையும் படிச்சீங்கன்னா திருவருள் சிறப்பு. முதல் பாட்டு அதிகாரம் கடவுள், இரண்டாவது திருவருள், மூன்றாவது அந்த திருவருளை பெறுவதற்கு அது கடவுள் பெற்றவர்களுடைய வீட்டாக்கிறது, மூணாவது வீட்டாக்கிறதுனா திருவருளை பெற்றவர்களுடைய சிறப்பு. ஆகவே முதல் கடவுள், இரண்டாவது திருவருள், திருவருளை கடவுளை உணர்ந்து பெற்றவர்களுடைய பெருமை வீட்டாக்கிறது. ஜீவன் முத்தர் ஜீவன் முத்தர்னு சொல்றதும் வீட்டார் என்பதும் ஒன்றுதான், ஒழுக்கத்தின்மை விழுப்பத்துடன் ஒழுக்கத்திலே இருந்து உலகத்தன்மையை அறிந்தவர்கள். நான்காவது இதற்கெல்லாம் அடிப்படையாக உள்ள அறம், ஆகவே கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்பாய் மற்ற அங்கே எடுப்பதும் சொல்லும்போது இப்படிதான் கொண்டு வந்தீங்க. ஆகவே இம்மை வறுமை கெடுப்பதுன்னு சொன்ன அந்த பாதத்தை கெடுப்பது, அடுத்தபடியா நீங்க கொடுப்பதுன்னு சொன்ன அந்த பாகத்தை கெடுப்பதற்கு வேண்டிய நன்மைகளை கொடுப்பது. அது எப்படி கொடுத்ததுன்னா கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்பாய் மத்தாமல் எடுப்பதும். அப்ப கெட்டு கொடுத்தாங்க கடவுள் விடமாட்டாங்க, நான் சொன்ன நீ கேட்கல போ அப்ப விடமாட்டாங்க. கெட்டாருக்கு அப்படி கெட்டு போனவர்களுக்கும் சார்பாய் சப்போர்ட் ஆய் சார்பு சப்போர்ட் கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்பாய் மற்ற ஆங்கே அவர்களுக்கு துணையாக சப்போர்ட்டாக இருந்து அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுப்பதும் எல்லாம் மழையினா திருவருளை தான் கொடுக்கிறார். திருவருளுடைய வெளிப்பாடுதான் மழை. நம்ம வேறு வாங்கப்படுறதுன்னா அதை வாங்கப்படும் சிறப்புலாம் அர்த்தம் இல்லை, மழையை சிறப்புலாம் அர்த்தம் இல்லை. அந்த மழைக்கு அடிப்படையாக இருக்கின்ற திருவருள் ஆகவேதான் நீங்க அது இப்படிதான் நம்ம பொருள் பண்ணணும். ஏன்னா திருக்குறளை இப்படிதான் வந்திருக்கு, திருக்குறள் தான் நமக்கு வேதம். ஆகவே திருக்குறளை என்ன சொல்லப்பட்டதும் அந்த நெறிமுறைகளை வைத்துக் கொண்டுதான் திருமுறைகளுக்கு நாம் உரை காண வேண்டும். அது போதும் என்ற பிறகு பார்க்கலாம். இப்போ திருந்துவார் கோயிலூர் திருப்பெருந்துறையில் திருமலர் குறுந்தேவிய இருந்தவாறு எண்ணி ஏகதா கவிஞர்கள் துன்புற்று எண்ணுகின்றார். நாம் என்ன அதுக்கு மாணிக்க வாசகர்களுடைய என்ன முக்கியம்னா கூட வந்தவங்கெல்லாம் போயிட்டாங்க, மாணிக்க வாசகர் தனியாக வரல கூட வந்தவங்கலாம் போயிட்டாங்க. அவர் காலம் என்ன சொன்னது குருவா வந்து சிவன் தான் சொன்னாங்கன்னா இல்லையில் பொதுவில் வருக சிதம்பரத்தில் நான் எப்போ சொல்கிறேனோ அப்போ வாழ்க்கை பொதுவில் அது பொதுன்றது அந்த ஞானம் பொது தீட்சிதல்னு போடுவாங்க. பொதுன்னா ஒரு நடுவு நிலைமை, இன்னொன்று நடுவு நிலைமையில் இருக்கின்ற ஞானம். ஆமாம் அந்த ஞானத்திலையும் பொது என்று சொல்லுங்கள் மரபு. அது பொது தீட்சிதல்னா இப்போ பொதுவாக தீட்சிதல் அர்த்தம் இல்லை, ஞானத்தை உடைய தீட்சிதல்கள் அர்த்தம். ஆகவே பொது என்ற சொல் நடுவு நிலைமையில மதல்ல மேற்பொரு நடுவு நிலைமை, நடுவு நிலைமையில் இருக்கும் போது வருகின்ற ஞானம். நடுவு நிலைமைன்னா அது அங்கே முதல் மேற்பாட்டுக்கு ஒரு கேட்டா இருக்கு திருக்குறளை பற்றி நீங்க இவ்வளவு சொன்னீங்க அது என்ன இருக்கு சொன்ன வேலை இல்லை அது என்ன இருக்குன்னா உன்னுடைய வாழ்க்கையை சில பதிவுகளாக பிரித்துக் கொண்டு ஒரு பகுதியிலே செய்கிற கடமை இன்னொரு பகுதியை தடுக்கக்கூடாது. நீ அப்பாவா இருக்கிற அதே தான் கடவுளா இருக்கிற அதே நேரத்தில் பேராசிரியா இருக்கிற சில சமையல ஒரு உறுப்பினா இருக்கிற. ஆகவே அப்பாவாகிற கடமை வந்து கடவுளா இருக்கிற கடமையை தடுக்கூடாது. கடவுளா இருக்கிற அந்த கடமை வந்து பேராசிரியர் இருக்கிற அம்மா உடம்பு உடம்பு ஆகவே அது அங்கே கிளாஸ் எப்படியாவது என்ன பண்ணாரு வந்து. ஆகவே அது அதுதான் சொல்றாரு, வாழ்க்கையை சில பகுதிகளாக பிரித்துக்கொண்டு ஒரு பகுதியின் கடமை இன்னொரு பகுதியிலே கடிதம் செய்யவாறு செய்யாதவாறு அமைக்கப்படுவது அதான் கடும் கடமை. நமக்கு பெருமன் தலைவருக்கு அந்த தலைவர் போஸ்ட் இருக்கு, அதே நேரத்தில் மனைவிக்கு உடனே அவங்க கவனிக்கணும், அது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி போகணும். அது கஷ்டம் தான், கஷ்டம் தான். எனக்கு ராகவே காட்டுறேன், ரொம்ப எனக்கு தெரியுது எனக்கு கஷ்டம் தான். அது அதுதான் என் மனைவி கூட நான் சொல்றாங்க, ஓய்வு பெற்று எவ்வளோ பேர் வந்து அவங்க பாட்டு ஜாலியாக இருக்காங்க, நாலு மணிக்கு எழுதுங்க உனக்கு கஷ்டப்படுறதும் மாதிரி எனக்கு வரலையா? ஆனா கஷ்டப்படும்போது அந்த கேள்வி கேட்காம வீட்டு சாப்பிட்டார். அதிலே வருகின்ற நல்ல விஷயங்கள் எதையுமே அவர் எடுத்துக்கொள்ளவில்லை. அதான் நீல மணிமிடத்தான் நேர்மையே மேல் வந்ததுன்னு கரக்கலமையா சொல்லுவாங்க. நீல மணிமிடத்தான் நீர்மை, அதுதான் நீல மணிமிடத்தான் நீர்மையே மேல் வந்தது உவந்தது. ஆகவே நாம் எதை கை கொள்ள வேண்டும் சொன்னா, நீல மணிமிடத்து ஒருவன் போல அபயார் பாருங்க சங்க இலக்கியத்துல. ஆனா நீல மணிமிடத்து ஒருவன் போல அந்த நெருக்கடியை அவன் சாப்பிடாம கேள்வி கொடுத்துட்டா. அப்போ அது செய்யறது சூரமாசை மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அந்த செயலையை எடுத்து காரைக்கால் அம்மையார் நீல மணி மிடற்று உவந்தது சொல்றாங்க. நீல மணிமிடத்தான் நேர்மையே மேல் உவந்தது. நம்ம சபாலத்தில் கோயில் போகும்போது அங்க திருமந்திரம் வந்து காரைக்கால் அம்மையார் பார்க்க ஒரு பத்து பாட்டு அந்த அதில் வந்து ரெண்டு பாட்டா மனப்பாடம் பண்ணணும். சபாலீஸ்வரர் கோயில் போறோம்னு சொன்னா அப்படிதான் திருவாப்பிள்ளையார் கோயில் கோயில் அங்கே மதுரைக்கு போகும்போது அங்கே திருவாப்பிள்ளையார் கோயிலுக்கு போகணும். நீங்கள் தென்னூர் இருக்கு, அது சின்ன இடம் கோயில். அங்கே 11 பாட்டு இருக்கு. அந்த தென்னூர் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் அந்த பாட்டு படித்து தான் 11 பாட்டு மனப்பாடம் இருக்கு. அந்த கோயிலுக்கு சாமி பார்க்கணும் கூடவே அங்கே இன்னும் எழுதி இருக்கு. எல்லாத்தையும் படிக்க முடியாது, சில பத்தியாக்கிற அஞ்சு இப்போ நான் சொல்ல பாட்டாக இருக்கு போய் பார்த்தேன். 2வது 5 தான் இருக்கு உண்டு. நீல மணிமிடத்தான் நீர்மையே மேல் உண்டு. ஆகவே அதுதான் செய்யும் பிறகு வருகின்ற துன்பத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அது நன்மை வந்ததுன்னா அது நீங்கள் கேட்கக்கூடாது. தானாக தான் செய்ய வர தப்பு இல்லை, ஆனால் நானும் செய்வேன் எனக்கு உள்ள கேட்கக்கூடாது. கேட்டால் செய்யணும் இல்லை. ஏன்னா நமக்கு உள்ளது நமக்கு வாழாமல் போகாதுன்னு நம்மளும் திருக்குறள் சொல்லுது. நீ கேட்காவிட்டாலும் உனக்கு வரும். நீ போய் கேட்டு அவன் கொடுக்கலாம் எவ்வளோ கஷ்டம், நீ ஏன் போய் ஓச்சிருப்ப கொடுக்கல எவ்வளோ கஷ்டம். அது திருவள்ளுவர் சொல்றார், உயித்து சொரியிலும் போகாத. என்ன அர்த்தம்? உயித்து சொரியத்துக்கு போடுது எனக்கு இது வேணாம். உயித்து சொரியிலும் போகாதனே பாதல்ல அது நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இந்த ஒரு பொருளை ஒத்துக்கொண்டால் அவர் முழுமையா புரிஞ்சுனான்னா எந்த ஆட்சியும் லஞ்சம் வாங்க மாட்டேன். ஏன் தெரியுமா? லஞ்சமாக நீ வாங்குகின்ற பணத்தை கடவுள் வேற வகைய நல்லபடியா கொடுப்பார். நீ லஞ்சமாக என்று இல்லை, அது உனக்கு புரியுதுன்னு சொன்னா வேற வகைய நல்லபடியா கொடுப்பார். இல்லாடி 1000 பேர் வாங்குறான்னு நீ வாங்கினீங்கன்னா பொருளை கூட கஷ்டம் ஒன்று பிடிச்சிடுவோம். அந்த ஒரு பொருளை படித்தா போதும். ஏன்னா லஞ்சமாக வாங்க வேண்டிய பொருள் உன்னை தேடி வருகிறார். பரியினும் ஆகாதான் பாதல்ல, அதான் பார்த்து ஆரம்பம். பரியினும் ஆகாதான் பாதல்ல, பரியா ரொம்ப வருந்தி கஷ்டப்பட்டு எப்படியாவது இது விடக்கூடாது. இந்த வீட்டை நம்ம வந்து வாங்கி ஆகணும், நம்மகிட்ட முடியும். நமக்கு 4 சோர்ஸ் இருக்கு இப்படி முடிக்கணும், உனக்கு 100 இருந்தால் முடியும். இல்லைன்னா முடியாது. அதை பற்றி மூவிங் ஹெவரில் எடுத்து அது பார்த்து போதாது. வந்து பரியினும் ஆகாதாம் பாதல்ல, இது நெகட்டிவ் இல்லை. நாம நம்முடைய தன்மையை புரிந்து கொள்ள வேண்டும். பரியினும் ஆகாதாம் பாதல்ல, காரணம் உள் காரணமாக நமக்கு வர வேண்டாம் என்று இருக்கிறது. நீ எவ்வளவுதான் கெட்டியா பிடிச்சாலும் உனக்கு நிற்காது. பரியினும் வருந்தி காப்பாற்றணும்னு அர்த்தம். பரியினும் ஆகாதாம் பாதல்ல, குயித்து சொரியினும் போகாதானே தூக்கி போட்டாலும்
அவங்களுக்கு
முப்பது ஆண்டுகள் வாழ்ந்தவங்களே தாழ்ந்தவங்களே நம்பி நமக்கு அது கடவுள் நமக்கு கொடுப்பார். திருப்பி திருப்பி நான் சொல்றது வினையின் பயன் திணை ஆகும் திணை ஆகாது. அது புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு பயன் ஒரு செயலை செய்திருந்தா அதற்குரிய பயன் நமக்கு கிடைக்காம போகாது. நான் 8-25 செய்துங்க 8-30 கொடுங்கன்னா ஏன்னா அதுக்கு பல காரணங்கள் உண்டு. அது ஒரு காலம் தான் நீ செய்வ, ஊருக்கு பல காரணங்கள் உண்டு. ஆனா நீ செய்த செயலின் பயன் வந்து கிடைக்காம போகாது, சந்தேகமே இருக்க. அது ரா கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, அது ஒரு இயற்கை கட்டம். செய்தினா அது கிடைக்காம போகாது. அந்த உறுதி இருந்தாதான் நாம முயற்சி செய்வோம், செய்ய மாட்டோம். அவன் முயற்சி பண்ணா கிடைக்கல, இவ்வளவு முயற்சி பண்ணா கிடைக்கல, எங்க கிடைக்க போகுது? அதான் பல நேரங்கள் என்ன 4 தடவை பாடத்தை கிடைக்கல, ஆகவே 5-6 தடவை கிடைக்காது. அது குடிப்படக்கூடாது வாழ்க்கையிலே. அது எங்க குடும்பத்துல பல இழப்புகள் வந்துருக்கு. 4 தடவை பார்த்தது கிடைக்கல, ஆகவே 5-6 தடவை இருக்காது. அப்படி நானும் குடிக்க முடியாது. 5-6 இருக்கும், இருந்திருக்கு, ஆனா அது காப்பா தெரியல. ஏன் 4 தடவை டாக்டர் போய் பார்த்து இல்லைன்னாங்க, அப்படி 5-6 தடவை இருக்காது. அது இருக்குதுன்னு தெரிஞ்சா நம்ம ஜாக்கிரதையா இருக்கும். அது இருக்குதுன்னு தெரியாத அந்த ஃபாரின் டூர்லாம் போயிட்டு வந்து கஷ்டம் வந்து கடைசியில் ஸ்டீம் பானா குறைஞ்சு போறது. காரணம் என்னன்னா 4 தடவை போய் பார்த்துங்க டாக்டர் இல்லைன்னு ஆகவே இப்பவும் அதான் சொல்ல போறாரு, நான் ஏன் போய் பார்க்கணும்? அப்படி இருக்கக்கூடாது. ஒவ்வொரு முறையும் அது புதிய முறை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. 4 தடவை பார்த்தா கைது பாம்பு, ஆகவே 5-6 தடவை வந்து மிதிக்கும் போது அது கையாக பாம்பாவே இருக்கலாம். அங்கு பார்த்தா செய்யணும். ஆகவேதான் இங்கே அந்த வரியும் ஆகாமல் ரொம்ப முக்கியமான பாட்டு. அந்த ஒரு பாட்டை புரிந்து கொண்டால் நாம வாழ்க்கையை ஒழுங்காக நம்ம கடமையை செய்தால் போய் நேர்க்கலாம். ஆகவே அது இப்போதைக்கு தான் நம்ம அதுக்குள்ளாக இருக்கு. அது கூட பார்த்து அது